الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. وقال النبي عليه الصلاة والسلام ما نحل والد ولده أفضل من أدب حسن. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இவ்வுலகத்திற்கு அல்லாஹுவால் அனுப்பி வைக்கப்பட்ட எனது உயிருளுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எண்ணற்ற அருட்கொடைகளை, நியமத்துகளை, பாக்கியங்களை சொரிந்திருக்கிறான். அவைகளை நாம் எண்ணினோம் என்றால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு பல பாக்கியங்கள், பல அருட்கொடைகள். இவைகளில் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு அருள் செல்வம், ஒரு பாக்கியம் என்றால் குழந்தை செல்வம். இதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான். மனிதர்களுடைய வெளிரங்கமான ஆற்றல்களை வைத்து, திறமைகளை வைத்து, பணங்களை வைத்து, அதிகாரங்களை வைத்து குழந்தையை இதுவரைக்கும் யாரும் பெற்றெடுத்ததில்லை. இது முழுக்க முழுக்க அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான். அதனால குழந்தைகள் ஒரு வகையில் அருள் பாக்கியம், இன்னும் ஒரு வகையில் குழந்தைகள் ஒரு வகையான சோதனை சித்தனம். இந்த இரண்டையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். சூரத்துல் கஹ்ஃப்ல அல் மாலு வல் பனூன ஜீனதுல் ஹயாத்தித் துன்யா, செல்வமும் ஆண் பிள்ளைகளும் இந்த உலகத்துடைய வெளிரங்கமான அலங்காரம். அடுத்த வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் சோதனை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த குழந்தை செல்வம் என்பது ஒரு வகையில அருள், மற்றொரு வகையில அமானிதம். இந்த அமானிதத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய தார்மீக கடமை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த குழந்தைகள் அவர்களுடைய அமானிதம் என்றால் அவர்களை நல்ல பிள்ளைகளாக வளர்த்து சமூகத்திற்கு விட வேண்டும். சில நேரங்களில் குழந்தை இல்லாதவர்கள் துஆ செய்வார்கள், யாரெல்லாம் எனக்கு ஒரு நல்ல குழந்தையை தந்தருள்வாயாக. அந்த துஆவை கூட எவ்வாறு கேட்க வேண்டும் என்று நபிமார்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான்.
அதுல ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் கேட்ட துஆ, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஜுர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு நல்ல, தய்யிபா என்றால் நல்ல சாலிஹான ஒரு சந்ததியை தந்து விடுவாயாக. அதற்கும் அல்லாஹ் பதில் கூறும் பொழுதும் ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிம் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப் அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, உங்களுக்கு நாங்க யஹ்யா என்ற பிள்ளையை நன்மாராயமாக கூறுகின்றோம். அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா முஸத்திகம் பிகலிமத்தின் மினல்லாஹ் வஸய்யிதன் வஹஸூரன் வநபியன் மினஸ் ஸாலிஹீன். மிக முக்கியமான சில பண்புகள், அவர் தலைவராக இருப்பார், பத்திரித்தனம் உள்ளவராக இருப்பார், நபிமார்களில் சாலிஹீன்களாக இருப்பார் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர் கேட்ட துஆவுக்கு பதிலளித்து நாங்கள் நல்ல சாலிஹான பிள்ளையை தான் உங்களுக்கு தரப்போகின்றோம். அவர்களுக்குரிய ஆக விசேஷம் என்னண்டா, நான் தான் அவருக்குரிய பெயரை தெரிவு செய்தேன், நாங்கள் அவருக்கு யஹ்யா என்ற பெயரை தெரிவு செய்தோம், இதற்கு முன்னால வேறு யாருக்கும் இந்த பெயரை நாம் வைத்ததே இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதற்கு முன்னால ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் பல வருடமாக பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் கேட்ட துஆ என்ன, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கும் நல்ல சாலிஹானவர்களில் ஒருவரை தந்து விடுவாயாக. அவர்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான இரண்டு பிள்ளைகளை கொடுத்ததாக குர்ஆன்ல மிக தெளிவாக கூறுகின்றான். ஒன்று ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம், அடுத்தது வபஷரனாஹு பி இஸ்ஹாக நபியன் மினஸ் ஸாலிஹீன், நாங்க இஸ்ஹாக் என்ற ஒரு பிள்ளையை நன்மாராயமாக சொன்னோம், இஸ்ஹாக் என்ற பிள்ளையை அவருக்கு நாங்கள் நன்மாராயமாக சொன்னோம், அவரையும் நாம் சாலிஹீன்களின் என்றும் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இடையில ஒரு விடயம், யாருக்காவது பிள்ளை கிடைத்தால் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம். எங்கட சமூகத்தில் சில வாழ்த்துகள் இருக்குது, அது மார்க்கத்தில் இல்லாத வாழ்த்து. திருமணம் முடித்தால் கட்டாயம் பாரக்கல்லாஹு லக்க பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனக்கும் ஃபி கைர், இது நபி அவர்கள் ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள். பிள்ளை கிடைத்தால் பாரக்கல்லாஹு லக்க ஃபில் மௌஹூபி லக்க, உங்களுக்கு ஹிபத்தாக முழுக்க முழுக்க அன்பளிப்பாக கிடைத்த அந்த பிள்ளையில அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக, இது ஹதீஸ்ல வந்திருக்குது. இன்னும் சில வாழ்த்துகள் இஸ்லாத்திலேயே இல்ல, அது எங்கட சமீப காலமாக பழக்கத்தில். உதாரணமா வெள்ளிக்கிழமை வந்தா ஜும்மா முபாரக் எல்லாரும் அனுப்புற, என்ன மொபைல் போன்கள் ஜும்மா முபாரக் ஜும்மா முபாரக், இதுக்கு எங்கேயுமே ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை. மேலான பெரியார்களே சகோதர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு நாங்க இஸ்ஹாக்கையும் தரப்போகின்றோம், இஸ்மாயிலையும் தரப்போகின்றோம், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு யஹ்யா என்ற பிள்ளை, இந்த மூன்று பேர்களுடைய விடயத்திலேயும் அல்லாஹ் சாலிஹ் நல்ல நல்ல பிள்ளை என்பதை பாவித்திருக்கின்றான். அதனால நாங்க துஆ செய்யற நேரத்திலேயும் திருமணம் முடிக்கிறவர்களும் அழகான இந்த கலருள்ள இந்த படித்த இந்த குடும்பத்தில் இந்த வசதியான என்பதை விட ஆக முக்கியம், எனக்கு சாலிஹான பெண்ணை தந்தருள்வாயாக, என்னுடைய கண் குளிர்ச்சியாகிற மனைவியை தந்தருள்வாயாக. குர்ஆன் இவைகள் அனைத்திற்கும் வழிகாட்டுதல். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத் அயுன், யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக கண் குளிர்ச்சியை தருவாயாக என்று குர்ஆனிலேயே துஆ எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் எங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக கண் குளிர்ச்சி ஏற்படணும் என்றால் அவர்கள் நல்லவர்களாக வளர்க்கப்பட்டிருக்கணும். மனைவியாக வருபவள் நல்லவர்களாக வளர்க்கப்பட்டிருக்கணும், பிள்ளை பிள்ளைகளாக வரக்கூடியவர்கள் நல்லவர்களாக வளர்க்கப்பட்டால்தான் உலகத்திலேயும் இன்ஷால்லா கண் குளிர்ச்சி. மறுமையில நாங்கள் மரணித்ததற்கு பின்னாலும் அவர்கள் தான் நமக்கு துஆவும் செய்வார்கள். இதையும் நபி அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், இதா மாத்தை புனு ஆதம் அமலுகோ, ஒரு ஆதமுடைய மகனோ மகளோ மரணித்து விட்டால் அவர் செய்த எல்லா அமல்களும் அவரை விட்டும் துண்டித்துக்கப்பட்டுவிடும். மூன்றே மூன்று விடயங்களை தவிர இல்லாமின் சலாஸ், சதக்கத்தின் ஜாரியா, அவர் செய்த வளமையாக நன்மை போய் சேருவதற்குரிய அந்த தான தர்மம் இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா. இரண்டாவது அங்கேயும் சாலிஹான நல்ல துவா செய்யற பிள்ளை அல்லது பிரயோசனமான அறிவு ஞானம், அவர் கற்ற பெரிய ஒரு அறிவு ஞானியாக இருந்தார், அதனால் அவர் அவருடன் அவருடைய கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, அவர் மரணித்ததற்கு பின்னாலும் அவருடைய பேச்சால அவருடைய எழுத்தால அவர் எத்தனை ஆயிரம் மாணவர்களை உலமாக்களை தயாரித்தார்களோ அதன் மூலம் யார் யார் பிரயோசனம் அடைவார்களோ அவர்களின் மூலமாகவும் இவர்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால உலகத்திலேயும் நல்ல பிள்ளைகளின் மூலமாக கண் குளிர்ச்சி, மறுமையில நாம் மரணித்ததற்கு பின்னாலும் அவர்களின் மூலமாக துஆ, இதை விட ஒருபடி மேல் ஏறி நபி அவர்களுடைய இன்னும் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. ஒருவர் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறார், ஏதோ ஆற்றிலேயோ அல்லது கடலிலேயோ தண்ணீர் மூழ்கி கொண்டிருக்கிறார், மூழ்கிறவர் சத்தம் போட்டார், யாராவது வாங்க உதவி செய்ய என்னை காப்பாத்துங்க என்று சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார், அவர் யாராவது வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தன் கபரிலே உள்ள பெற்றோர்கள் தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளை தனக்கு துஆ செய்ய மாட்டார்களா, தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேட மாட்டார்களா என்று அந்த பெற்றோர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், நாம் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம் பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களில் இந்த வகையான நல்ல குணங்களை நல்ல பண்புகளை நாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உருவாக்கி விட்டோமா என்று நாங்கள் பார்க்கணும். வெறுமனே படிக்க வைப்பது மாத்திரம், அவர்களுக்கு தேவையான பேங்க்ல பெரிய ஒரு தொகையை பணத்தை போட்டு வைப்பது, நாங்க மரணிப்பதற்கு முன்னாலே அவங்களுக்கு தேவையான வீடுகளை வாங்கி வைப்பது, வெளியில் அவர்களுக்கு காணி பூமிகளை வாங்கி வைப்பது, அவர்களுக்கு தேவையான சொத்து செல்வங்கள் தாராளம் செய்யலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் நம்முடைய மரணத்திற்கு பின்னால இவர்களின் மூலமாக நமக்கு வந்து சேருகின்ற நல்ல அமல்கள், நல்ல சவாபுகள், நல்ல துஆக்கள், நல்ல இஸ்திக்பாருக்கு தயாரானவர்களாக அவர்களை நாம் ஆக்கிவிட்டோமா என்று பார்ப்பதும் மிக முக்கியமான ஒன்று. அதற்காக வேண்டி இந்த பிள்ளைகளை நாம் எந்த முறையில நல்லவர்களாக மாற்றலாம்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில விடயங்களை மட்டும் இந்த தினத்தில் நாம் பார்க்கலாம். முதலாவது, நல்ல பிள்ளையை உருவாகுவது நம்முடைய வீட்டில் வைத்தே தவிர நாம் அனுப்புற மதரசாவிலோ பாடசாலையிலேயோ அல்ல. ஒரு பிள்ளைக்குரிய ஆகப்பெரிய மதரசா அவர் வளர்ற அந்த வீடு தான், அவருடைய வீட்டுடைய என்வாய்மெண்ட், அவருடைய வீட்டுடைய சூழல், அந்த சூழல்ல தான் பிள்ளைக்கு நல்ல சூழல் கிடைக்கும். தாயும் தந்தையும் எந்த அளவுக்கு நல்லவர்களாக இருப்பார்களோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு நல்ல அழகான சூழல் கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க, என்ன செஞ்சாலும் என் மகன் சரிவாரா இல்ல, என் மகள் சரிவாரா இல்ல, நான் எத்தனையோ இடங்களுக்கு அனுப்பி பார்த்தேன், பலர்கள்ட்ட கிளாஸுக்கு அனுப்பினா மாறுறாங்க இல்ல. அவர்களை முதலாவது நாம் நம்முடைய வீட்டில் வைத்து மாற்றணும். அவர்களுடைய நாலாவது ஐந்தாவது வயதிலிருந்து சுமார் 10-12 வயது வரைக்கும் மாஷா அல்லாஹ் எதை சொன்னாலும் கேட்பார்கள். நாங்க இந்த பேச்ச பேசினாலும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அந்த வயசு, அந்த வயசில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளை நாங்கள் கொடுத்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நல்லவர்களாக வளருவாங்க. அதற்குரிய முதலாவது என்ன, அவர்களுக்கு அல்லாஹ்வை விளங்க வைக்கணும். அவர்களுக்கு முதலாவது எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை விளங்க வைக்கணும். இந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய குதிரத் என்ன, அவனுடைய சக்தி என்ன, அவனுடைய வல்லமை என்ன, உலகத்தில் உள்ள அனைத்தும் அவனுக்கு கீழாக தான் இருக்குது, அவன் நாட்டது மட்டும் தான் நடக்கும், உலகத்தில் வேற யாரும் எதையும் எதை நாடினாலும் அது நடக்காது. அந்த நீயும் நாடுகின்றாய், நானும் நாடுகின்றேன், நான் எது நாடுகின்றேனோ அது தான் நடக்கும், நீ நாட்டது நடக்காது. அவன் எதை நாடுவானோ அதை செய்வான், அவன் எதை நாடுவானோ அதை தீர்ப்பளிப்பான். அவன் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி அவனிடத்தில் எதிர்கேள்வி யாரும் கேட்க முடியாது. அவன் நம்முடைய எஜமான், நாம் எல்லோரும் அவனுடைய அடிமைகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள்மார்களுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய சகவாசத்திலே வாழ்ந்த ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன பிள்ளை நபியுடைய வாகனத்திற்கு பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது அவர்களுடைய வயது ஒரு 10 அல்லது 11 தான் இருக்கும். அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்வாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், யா சிறுவனே, உனக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லி தருகின்றேன், நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாத்தால் அல்லாஹ்வுக்கு முன்னால உனக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்வாய். எவ்வளவு அழகான வார்த்தை, கேட்ட அல்லாஹிடத்தில் மாத்திரம் கேளுங்கள், உதவி தேடினால் அல்லாஹிடத்தில் மட்டுமே உதவி தேடுங்கள். எவ்வளவு அழகான வார்த்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவன் தானே என்று சொல்லி அவனுடன் கதைகளை கதைத்துக் கொண்டு அவனோட பேசிக்கொண்டு வந்தார்கள். எவ்வளவு அழகான ஆழமான வார்த்தை. ஏன் இந்த குழந்தைகளுடைய உள்ளங்களில் இவைகளை நாங்கள் பதிய வைக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. இந்த நபி அவர்கள் எங்களுக்கு ஆகப்பெரிய நியமத். நான் சொன்னேனே, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஒரு அருட்கொடை என்று, இதைவிட மிகப்பெரிய பேருபகாரம் தான் இந்த நபி அவர்களை அல்லாஹ் நமக்கு நபியாக அனுப்பினது. லக்கத் மன் அல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான் இந்த முஃமினீன்களின் மீது. இது பாஷ ஃபீஹிம் ரசூலன், அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பியதற்காக. அதனால் அந்த ரசூலை பற்றியும் எங்கள பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். நபி அவர்களுடைய 40வது வயதிலிருந்து 63வது வயது வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய இளமை, அவர்களுடைய திருமணம், நுபுவத்திற்கு பின்னால அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள், அல்லாஹுவால கொடுக்கப்பட்ட வெற்றிகள், இவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ரபியுல் அவ்வல் மாதத்தில் சில இடங்களில் சீரா என்று நாங்கள் கேட்டோம். அது ரபியுல் அவ்வல் மாதத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்கள பிள்ளைகளுடைய காதல அந்த நபியுடைய சீரா சொல்லப்படணும். அதன் மூலம் நபியுடைய மஹப்பத் அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படும். அதோட நல்ல இஸ்லாமிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், யாரும் கோபித்துக் கொள்ளவானம். சில நேரங்களில் சில அறிஞர்கள் பேசுகிற நேரத்தில் எடுத்ததற்கெல்லாம் மாற்று மதத்துடைய மிக முக்கியமான சாதனையாளர்களுடைய பெயரை சொல்லுவாங்க. அவர் இதை கண்டுபிடித்தாரு, இவர் இப்படி செஞ்சாரு, இவர் 100 முறை தோத்தாரு, 101வது முறை தான் வெற்றி பெற்றாரு, முயற்சியை விடல. நான் என்ன சொல்றேன்டா, எங்களை இஸ்லாமிய அறிஞர்களில் பல 100 அல்ல பல 1000 அறிஞர்கள், அவர்கள் செய்த சாதனைகள், அவர்கள் செய்த புரட்சிகள், அவர்கள் செய்த தியாகங்கள் எங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கிற நேரத்தில் நாம் இவர்களை விட்டுட்டு ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹுவை நம்பாத, சிறுக்கல குஃபுரல அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாசிக கொள்கையிலே உள்ளவர்களை நான் ஏன் முன்னுதாரணமாக சொல்ல வேண்டும்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நல்ல அறிஞர்கள், நல்ல இமாம்கள், இமாம் கஸ்தாலி ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, 4 மதுஹபுகளை தோற்றுவித்த இமாம்கள், அவர்களுக்கு முன்னால வந்த நபிமார்களுடைய வரலாறுகளை எங்கள பிள்ளைகளுக்கு அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சொல்லுவோம்.
அடுத்த விடயம், அவர்களுடைய வயது வரும் பொழுது அவர்களுக்கு தொழுகையை ஏவுவது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு வேணுமென்ற 10 தடவை சொன்னாலும் பரவாயில்லை, மகன் தொழுதீங்களா, மகள் தொழுதீங்களா, கைமுக்கு தொழுதீங்களா என்ன, அந்த தொழுகையை சடங்கு மாதிரி இல்ல, நேரம் எடுத்து ஆறுதலாக அமைதியாக தொழுகிறார்களா என்று பார்ப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமை. ஹதீஸ்ல வந்திருக்குது, அடிப்பதற்கு 2-3 கட்டம். மனைவி கணவனுடைய பேச்சை கேட்காத நேரத்தில் அதற்கு கண்டிஷனும் இருக்குது, சின்ன குச்சியால முட்டுக்காலுக்கு கீழால அடிப்பதற்கு, அதனால தாறுமாறாண்டு கையில கிடைத்த பொருட்களால கன்னத்தில் எல்லாம் அடிப்பதற்கு அனுமதி இல்லை. இன்ன நேரத்திற்கு தொழாவிட்டால், கணவனிடம் கேட்காமல் வெளியில போனால், இது போன்ற காரணங்களுக்காக மனைவியை அடிக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளை அடிப்பதற்கு ஒரே ஒன்று தான் நம்முடைய பார்வையில வந்திருக்கிறது, 7 வயசுல தொலை சொல்லி ஏவுங்க, 10 வயசாகியும் தொழாவிட்டால் அடியுங்க. ஏன் என்றால் அவ்வளவு முக்கியமான ஒன்று. நாங்க பாடசாலை போனீங்களா, கிளாஸ் போனீங்களா, மதரசா போனீங்களா, உங்களோட பிரத்யேக வகுப்புகளை போனீங்களா, நான் சொன்ன வேலைகளை செய்தீர்களா என்பதற்காக நாங்க சந்திக்கிறோம், கண்டிக்கிறோம். ஆனால் நேரத்திற்கு தொழாவிட்டால் அடித்து தொழவைங்கள் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. சில நேரம் அது நம்முடைய பார்வையில சிந்தனையில படுவதில்லை. அவர்களை மஸ்ஜிதுக்கு அழைத்து கொண்டு வரணும், மஸ்ஜிதில் உள்ள என்று அதற்கு நிறைய சிறப்புகள், அது தனியான ஒரு சப்ஜெக்ட் உண்டு. எங்களை சிலர் நினைக்கிறாங்க ஆங்காங்கே நேரம் கிடைத்தா தொழுதுட்டா போதும், சில இமாம்கள் ஜமாத்தோட தொழுவதை ஃபர்து ஐன் என்று கூறுகிறார்கள், இன்னும் சில இமாம்கள் ஃபர்து கிஃபாயா என்று கூறுகிறார்கள், சுன்னத்து முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று இன்னும் பலர் கூறுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்களை பிள்ளைகளை நாங்க மஸ்ஜிதுக்கு எங்களுடன் அழைத்துக் கொண்டு வரணும். மஸ்ஜிதுக்குள்ள வருவதற்கு முன்னால மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கணும். ஒரு முக்கியமான பிரைஸ் டிவிங்கு போறீங்க, உதாரணமா நாட்டுடைய அதிபரோ தலைவரோ ஜனாதிபதியோ பிரதமரோ அங்க பிரைஸ் கொடுக்கலாண்டா, அவங்களை எப்படி உடுப்பாட்டி அமைதியாயிட்டோனும், சத்தம் போடுறல்ல, ஓட்டுறல்ல, விளையாடுறல்ல என்று நாங்க சொல்லிக்கொண்டு போற, நாங்க எங்களை பிள்ளைகளுக்கு சொல்றோம் இல்லையா, இது அல்லாஹுடைய வீடு. ஜனாதிபதி மாளிகையோ பிரதமர் மாளிகையோ நத்திங், ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய வீடு. இதற்கும் சில ஒழுக்கங்கள், இதற்கும் சில மரியாதைகள் எங்களை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரும்பொழுது நாங்க சொல்லணும். மஸ்ஜித் அமைதியாக இருக்கணும், சப்தம் போட்டு பேசறதில்ல, வீணான கதைகளை கதைக்கிறல்ல. இந்த நேரத்தில் செலவேல நீங்க மேல போயிட்டு பார்த்தா சில பிள்ளைகள் மொபைல் போனை கிண்டி கொண்டு இருப்பாங்க. சில பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகளே தான், உங்களோட எல்லாரும் அல்ல, ஒரு சிலருடைய பிள்ளைகள் மொபைல் போனை கிண்டி கொண்டு இருப்பாங்க. கேட்ட எனக்கு விளங்குது இல்ல தமிழ், சிலர்கள் இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லல, அவங்க போற எல்லா இடத்திலையும் அவங்களோட பாஷையிலேயே நடக்கும். அந்த நேரத்தில் அவங்க போனை கிண்டி கொண்டு அழிக்கிறாங்க. ஏன், அங்க யாரு லட்சப்பன்றார்களோ அவர்களுக்கு ஒரு மரியாதை, இது அல்லாஹுடைய மாளிகை, அல்லாஹுடைய வீடு. இங்க வந்து கீழே உட்காரணும், ஒரு 50% விளங்கும் நான் நினைக்கிறேன். எங்கட ஸ்ரீலங்கால அதாவது 100% அளவே தமிழ் தெரியாதவங்க ஒர் 5% இருப்பாங்களோ தெரியல, ஆனா சில வேளை சுத்த தமிழ் கொஞ்சம் விளங்குறது கஷ்டமா இருக்கும். வீட்டுல வந்து பாப்பா சொல்லி கொடுக்கணும், மகன் அதுல இந்த விஷயங்களை சொன்னாரு, அவர் கேட்கணும், இதை சொன்னா எனக்கு கொஞ்சம் கிளியர் இல்ல, அவர் கேட்கணும், நாங்க சொல்லி கொடுக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். மஸ்ஜிதுக்கு அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து நம்முடன் அமர வைத்து எப்படி அமைதியாக தொழணும், எப்படி மஸ்ஜிதிலே நடந்து கொள்ளணும், விசேஷமாக காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு அவர்களை அழைத்துக் கொண்டு வரணும். ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்குது, மன் சல்ல சுபஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ ஜிம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். வந்து ஜமாஅத்தோடு தொழுதுட்டு அவர் அனுப்புங்க பாடசாலைக்கு, அவர் அனுப்புங்க காலேஜுக்கு, அவர் அனுப்புங்க கிளாஸுக்கு, அவர் அனுப்புங்க ஜொப்புக்கு, இன்ஷா அல்லாஹ் அவருடைய தொழுகை அவரை பாதுகாக்கும். நாங்கள் வெளிநாடுகளில் பல இடங்களில், விசேஷமாக எங்களை லண்டன்ல ஹெரோ மஸ்ஜிதுக்கு முன்னாலே தான் அங்க பாடசாலை, அரசாங்க பாடசாலை இருக்குது, அங்க கண்கூடாக கண்டிருக்கிறோம்.
சில அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மார் அவங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்மோட வருவாங்க, வந்து ஃபஜ்ர தொழுவாங்க, குரான் ஓதுவாங்க. ஹாஃப் அன் அவர் ஒரு ஒன் அவர் குரான் ஓதிட்டு இப்ப பாடசாலை போகிறார்கள். அவங்களோட வாப்பாமார் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் எங்கட பிள்ளாண்டா அவருடைய விடயத்தில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, ஏன் அவருடைய தொழுகை அவரை பாதுகாத்தது, அவர் ஓதியிருந்த குரான் அவரை பாதுகாத்தது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நாங்க ஃபஜ்ருடைய தொழுகையை ஆண்கள் வீட்டில் ஜமாத் ஆண்கள் பள்ளிக்கு வந்து நம்முடைய வயது வந்த மகன்மார்கள் அழைத்து கொண்டு வரணும், அவர்களை குரான் ஓத வைக்கணும். நிறைய பேர் வீட்டில் ஷைத்தானுடைய பிரச்சனை சிஹரி சூனியம் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. எங்களுடைய நாட்டில் உள்ளவங்களும் அநேகமாக யாருக்கிட்ட சிகிச்சைக்கு போறாங்களோ போறவங்க எல்லாம் சொல்லாமல் இல்ல, அவளை செஞ்சிக்கு, அவளை குடிக்க தந்திக்குது, அவளை கடக்க வச்சிருக்குது, அவளை வீட்டில் புதைச்சிக்குது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க எங்கட வீட்டில் குரான் ஓதிடுவோம், ஜின் ஷைத்தான்கள் நெருங்க மாட்டாங்க. சூனியக்காரர்கள் அதை நெருங்க முடியாது. வீட்டில் சத்தமா குரான் ஓதுங்க. வீட்டில் நாங்க எங்க வீட்டில் ஆண்களும் ஓதலாம் பெண்களும் ஓதலாம், எங்கட வயது வந்த மகள்மார்கள் மகன்மார்களை ஓத வைப்போம், அவர்கள் அந்த குரான் அவர்களை பாதுகாக்கும். நபியுடைய ஒரு தெளிவான ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், சதகூனு ஃபிதன், வெகு விரைவில் பல ஃபித்னாக்கள் வரும். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபமல் மக்ரஜு மின்ஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே அதிலிருந்து நாங்க எப்படி வெளியாகலாம், அந்த ஃபித்னாவிலிருந்து நாங்க எப்படி வெளியாகலாம், எங்களை பாதுகாக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனை பற்றி பிடிங்க, அந்த குர்ஆனுடன் அவர்கள் இணைந்தால் குர்ஆன் அவர்களை பாதுகாக்கும். மேலான பெரியார்களே சகோர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சமூகத்தில் பல பெற்றோர்கள் இருக்கிறாங்க, இவைகளை செய்து வாராங்க, தன்னுடைய பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு அழைத்து கொண்டு வாராங்க, குர்ஆனோடு இணைத்திருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் சந்தோஷம். ஆனால் இன்னும் சிலர்கள் அவர்களுடைய பழைய அமைப்பிலேயே தளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க, பிள்ளைக்கு நல்ல கிளாஸ், பிள்ளைக்கு நல்ல ஸ்கூல், அவருக்கு நல்ல யூனிஃபார்ம், அவருக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டோம், எங்கட கடமை முடிஞ்சு. அதோட முடியல, நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அவரை சாலிஹானவர்களாக ஆக்குவதற்கு முதலாவது வீட்டுடைய என்வைரன்மெண்ட் தேவை. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வந்தாலும் பிள்ளை மகள் மகனுக்கு முன்னால் அடக்கி வாசிக்கோனும், அந்த நேரத்தில் கோபத்தை நாங்கள் விழுங்கிக் கொள்ளோனும், வாப்பாவோ மாப்பிளையோ வெளியில வந்து நேரம் கோபம் போற வரைக்கும் இருக்கணும். ஆனா அது நடக்கதில்லை. நேற்று மகள் எந்த மகனுக்கு முன்னால நானே இப்படி கோபப்படாம ஈக்கிறது, என்னுடைய மனைவிக்கு கோபம் வந்தா எனக்கு கோபம் வரும், பேசுற. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இல்ல என்ன, முதலாவது அவங்க பார்த்து படிக்கிறது எங்கள்கிட்ட தான். உம்மாவும் வாப்பாவும் எப்படி, அவங்க எப்படி அன்பாக இறக்கமா இருக்கிறாங்க, இதையும் பார்ப்பாங்க. அவங்க எப்படி சண்டை பிடிக்கிறாங்க, எப்படியான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க, எப்படியான வேர்டுகளை அவங்க பாவிக்கிறாங்க, நீங்க தன் சாதாரணமா பார்க்கலாம். எந்தெந்த குடும்பத்தில் தாய் தந்தையர்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவோ, அந்த வீட்டில் வளர்ற பிள்ளைகள் அதை விட மோசமானவர்களாக தான் இருப்பாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் நாங்க கொஞ்சம் அடக்கணும், எங்களோட கோபத்தை அடக்கிக் கொள்ளணும். என்ன நாங்க தவறா பேசினா எங்களோட பிள்ளைகள் அதே விட மோசமாக வருவாங்க. அவர்களுக்கு நல்ல பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்கணும், நாகரீகங்களை சொல்லிக் கொடுக்கணும், மரியாதையா நடந்து கொள்ற முறைய சொல்லிக் கொடுக்கணும், வெளியில வந்தா எல்லாத்தையும் மதிக்கணும், பெரியவர்களை மூத்தவர்களை மதிக்கணும், ஏழை எளியவர்களை கண்டு முகத்தை திருப்பி கொண்டு போறல்ல. நேரம் இல்ல குர்ஆன்ல. அல்லாஹ் பல நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடன் எப்படி நடந்தார்கள், ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம், ஹதரத் இஸ்மாயில் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடன் எப்படி, ஹதரத் அதே மாதிரி நம்முடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளுடன் எப்படி, ஹதரத் லுக்மான் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த அறிவுரைகளையே குர்ஆன்ல பல ஆயத்துகள் அல்லாஹ் கூறுகின்றான். அந்த சூராவுக்கு சூரா லுக்மான் என்றே ஒரு பெயரை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அவர்கள் சொன்னதாக கூறுகின்றான், அங்கேயும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், நல்ல விஷயங்களை பேசுங்க, தவறு நடக்கும் பொழுது அதை தட்டி கேளுங்க, சோதனைகள் வரத்தான் செய்யும், அந்த சோதனையில பொறுமையாக இருங்க. சின்ன பிள்ளையிலேயே நீங்க சொகுச பழக்கிடாதீங்க, சின்ன பிள்ளை இவர் பாவம், அதனால நீங்க சொகுசுக்கு பழக்கினீங்க, ஆடம்பரத்துக்கு பழக்கினீங்க, உங்கள்கிட்ட வறுமை வந்தாலும் அவர்கள் அந்த சொகுசு அவர்களால விட முடியாது. சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் சிரமப்படணும், நான் கஷ்டப்பட்ட மாதிரி எங்க பிள்ளைய கஷ்டப்பட வைக்க மாட்டேன் என்பது என்னுடைய பார்வையில தவறு. நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னுடைய பிள்ளையும் கஷ்டப்பட்டு வந்தால் தான் அவருக்கு செல்வம் வந்தா அதனுடைய பொறுமதி அவருக்கு கிடைக்கும். உனக்கு வார சோதனைகளை பொறுமையாக உமூர், இதாக மிக முக்கியமான விடயம் என்று சொல்லிவிட்டு சமூகத்துடன் எப்படி பழகணும், சமூகத்துடன் எப்படி நீங்க பழகணும், மக்களை விட்டும் உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க, அதாவது கர்வத்தினால பெருமையினால முகங்களை திருப்பிக் கொள்ளாதீங்க. கர்வம் பிடித்தவர்களாக பூமியில நடக்காதீங்க. பெருமை அடித்து ஆணவத்துடன் தெரியக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. எவ்வளவு அழகான வழிகாட்டுதல்கள், உலகத்தில் வேற எந்த மார்க்கத்திலேயாவது இருக்குமா? உங்களோட நடையில நடுநிலைமையை கையாளுங்க, அமைதியாக நடவுங்க, உங்களோட சப்தத்தை கூட தாழ்த்தி கொள்ளுங்க. நீங்க சப்தத்தை உயர்த்தி நீங்க கத்த வேணாம். குர்ஆன்ல இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌத்துல் ஹமீர், அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத மோசமான சத்தம் கழுதையுடைய சத்தம். அதனால உங்களோட பேச்சு எப்படி அமையணும், உங்களோட நடை எப்படி அமையணும், உங்களோட முகத்தை எப்படி வைக்கணும். மேலான பெரியார்களே சகோதர்களே, எங்களோட உமா பாப்பா இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால இந்த சபையில் உள்ளவர்கள் நான் நினைக்கிறேன் 50 வீதத்திற்கு மேற்பட்டவர்கள் எங்கேயாவது நாங்கள் நாட்டு சைட்ல சின்ன பிள்ளைகளாக இருந்து அந்த ஊர் பாடசாலைகள்ல படித்து இப்ப கொழும்புக்கு வந்தால் அல்ஹம்துலில்லா செட்டில் ஆகி வீடு வாசலை வாங்கி இருக்கிறோம். அந்த 40-50 வருடங்களுக்கு முன்னால எங்கட உம்மா பாப்பா எப்படி எங்களை வளர்த்தாங்க, எங்களுக்கு எப்படி சொல்லி தந்தாங்க. அவங்க மாஸ்டர்ஸ் இல்ல, அவங்களோட PhD இல்ல, அவங்களோட டிகிரி ஹோல்டர் இல்ல, அவங்க 5-6 படித்தவர்கள், ஆனா குணங்களை சொல்லி தந்தாங்க, பண்பாடுகளை சொல்லி தந்தாங்க. ஒரு பெண் குமராக ஆனா திருமணம் முடிக்கிற வரைக்கும் அந்த குமர பாக்கேலா வீட்டுக்குள்ள மரியாதைய கண்ணியமா வைப்பாங்க. திருமணத்துடைய நிலத்தலத்தை சொல்லுவாங்க, பாருங்க குமருக்கு முன்னால கண்ட புள்ள இப்ப எவ்வளவு பசந்தாயிக்குதுன்னு. ஒரு பெண் பெரியவளாக ஆனா உண்மை சொல்லுவாங்க, மகள் இப்ப உங்களோட உடுப்பு எப்படி இருக்கணும், உங்களோட நெஞ்ச மூடணும், உங்களோட தலைய மூடணும், காலுக்கு மேல கால் போட்டு ஈக்கிறல்ல, யாரும் வந்த உள்ளுக்கு போகணும், இப்படி எல்லாம் அல்லவா எங்கட தாய்மார்கள் எங்கட சந்தைமார்கள் சொல்லி எங்களை வளர்த்தாங்க. இன்றைக்கு நாங்க நினைக்கிறோம் அவங்களுடைய தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து நல்ல படிச்ச மாப்பிள, நல்ல சம்பாதிக்கிற மாப்பிள, வீடு வாசல் உள்ள மாப்பிளை தேடி கொடுத்தா போதும். அதையும் செய்யுங்க, ஆனா தீன்தாரியத்தான மாப்பிள, தீன் உள்ள பிள்ளைகளை, மேலான பெரியார்களே சகோதர்களே, எங்கட ஆண் பெண் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அதாவது உகந்த சூழலாக நாம் நம்முடைய வீட்டுடைய சூழலை உருவாக்கணும், குரானோடு அவர்களை இணைக்கணும். எங்களோட நாட்டில் அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய அருளால எந்த சிக்கலும் இப்ப இல்ல. இஸ்லாமிய சூழல்ல அழகான சூழல்ல வளர்க்கலாம். நாங்க எல்லாரும் நிறைய விஷயங்களை பயங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நிறைய திருத்தங்களும் மாற்றங்களும் வந்திருக்குது, நான் இல்லை என்று சொல்லல, ஆனால் இன்னும் மாற்றங்களை கொண்டு வரணும். இந்த ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகள்ல, ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகள்ல, சில திருமணங்கள்ல பார்க்கிற நேரத்தில் இது இலங்கையிலேயா அல்லது வேற ஏதாவது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடுகளையாண்டு யோசிக்கக்கூடிய நிலைமையில சிலர்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் எங்களை இலங்கையுடைய சில மக்கள் சென்ற 2 மாசத்துக்கு முன்னால நாங்கள் US சென்றிருந்தோம். இருந்தோம். அங்க டெக்சஸ்ல டெலஸ் என்ற ஒரு இடத்துல எங்களுடைய ஒரு இலங்கை சகோதரர் அவருடைய வாப்பாவை சந்திச்சோம். அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் ஹஜரத், எனக்கு மூணு பேர பிள்ளைகள். என்னுடைய மகன் ஒரு டாக்டர், அவர் புளோரிடால ஓலாந்தோலான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாரு. அவர் திருமணம் முடிக்க முன்னால சொன்னாரு, வாப்பா எனக்கு ஒரு நல்ல டீச்சரா பார்த்து முடிச்சுட்டாங்க. அவரு டாக்டர், எனக்கு டாக்டர் வேணும்னு சொல்லல, ஒரு நல்ல டீச்சரை பார்த்து திருமணம் முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி நான் அவருக்கு ஒரு டீச்சரை திருமணம் முடித்து கொடுத்தேன். அவர்கள் திருமணத்துக்கு பின்னால அவருக்கு முதலாவதும் ஆம்பளை புள்ள, ரெண்டாவதும் ஆம்பளை புள்ள, மூணாவதும் ஆம்பளை புள்ள. இப்ப அவர் சொன்னாரு, சென்ற ரெண்டு மாசத்துக்கு முன்னால மூத்த பேரனுக்கு 12 வயசு, ரெண்டாவது பேரனுக்கு 9 வயசு, மூணாவது பேரனுக்கு 6 வயசு. காலையில 8 மணியோட அந்த மூணு பேர்களையும் நல்ல குடிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து உம்மா என்ன செய்வாங்க, வீட்டிலேயே ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு 8 to 12 ஹோம் ஸ்கூல் உம்மா என்ன செய்யறாங்க, அந்த மூணு ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல படிப்பிக்கிற எல்லா சப்ஜெக்டையும் படிப்பிக்கிறாங்க. ஒரு 12 அறையோட அவங்களுக்கு இப்ப ஒரு அதற்கு பின்னால லஞ்ச் எடுக்கிறாங்க, ஓய்வு கொடுக்கறாங்க. சரியா 4 மணிக்கு வாப்பா ஹாஸ்பிட்டல் இருந்து வாராரு, வரும் பொழுது இவங்க 3 மணிக்கு குரான் எடுத்து உட்காரணும். 4 மணிக்கு டாக்டர் வாப்பா வந்து மூணு புள்ளகிட்ட குரான பாடம் கேட்கிறாரு. மூத்த புள்ளைக்கு 9 ஜுசு பாடம், ரெண்டாவது புள்ளைக்கு 6 ஜுசு பாடம், மூணாவது புள்ளைக்கு 3 ஜுசு பாடம். நான் எதை சொல்ல வரேன்டா, எங்க நாட்டில் வளர்ந்து அந்த அமெரிக்காவுல புளோரிடாவுல ஓலாந்தோல அந்த சூழல்ல வாழ்றவங்க இப்படி அவர்களுடைய பிள்ளைகளை வளர்க்கலாம் என்றா, ஏன் எங்க பிள்ளைகள் எங்களுக்கு வளர்க்க இயலாது? நாங்க மனுஷனுக்கு எங்களால முடிவு உண்டா, சிரமம் இல்ல. இறுதியாக ஒரே ஒரு விஷயம், இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளரணும் என்றா அவர்களுக்கு ஹலாலான உணவை கொடுக்கணும். அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், சுத்தமானவைகளே சாப்பிடுங்க, நல்லவைகளை சாப்பிட்டு நீங்க நன்றி செலுத்துங்க. நான் எதை சொல்ல வரேன்டா, எங்களை சம்பாத்தியம் நல்லம், நாங்க 100க்கு 100 ஹலாலா சம்பாதிக்கிறோம். பேங்கோட எந்த தொடர்பும் இல்ல, ஓடியில இல்ல, வேற எதிலேயுமே இல்ல. ஆனா எங்கட ஹலாலான பணத்தால நாங்க வாங்குற பொருள் அது 100க்கு 100 ஹலாலான்னு பார்க்கணும். நாங்க சில வேளை சிக்கன், பீஃப், மட்டன் அதெல்லாம் ஹலால பார்த்து வாங்குவோம், எங்க வீட்டுல சமைப்போம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கவலையான விடயம், சமீப காலமாக எங்கட உங்கள் அதிகமானவங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பழகிட்டாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அவங்களோட போன் எடுத்தாச்சு, எங்க புதிய ரெஸ்டாரண்ட் வந்திருக்குது, எங்க புதிய புதிய மெனு வந்திருக்குது, ஆர்டர் பண்ணினா ஹாஃப் அன் அவர் வீட்டுக்கு வருது. ஆனால் இந்த சாப்பாடு எந்த அளவுக்கு அவங்க செலவையில ஹலால் என்று போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய வியாபாரத்திற்காக வேண்டி போட்டிருப்பாங்க. மீதான பெரியார்களே, சகோதர்களே, சமீப காலத்துடைய நிறைய வைத்தியர்கள் சொல்றாங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மூலமாகத்தான் அதிகமான நோய்கள், குடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள், சில பிரெயின் சம்பந்தமான நோய்கள் கூட ஏற்படுது. இவைகள் அனைத்தை விட இந்த இதுல இவர் இதை சாப்பிடுவதன் மூலமாக இவருக்கு அமல் இபாதத்தில் உற்சாகம் ஏற்படுவதில்லை. ஏன்? நாங்க ஒன்ன மறக்க கூடாது, சம்பாத்தியமும் ஹலால், அதால வாங்குற பொருளும் ஹலால், அந்த பொருளை சமைக்கிறவர்களும் நல்லவர்களாக இருக்கணும். நாங்க பார்க்கலாம் எங்களோட வீடுகள் உள்ள பெண்மணிகள், எங்களோட முந்தி, எங்களோட உம்மா, எங்களோட உம்மா இப்ப இருக்கிற இந்த இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சா, இந்த பொருட்கள் எல்லாம் இருந்துச்சா, சும்மா சாதாரணமாக அந்த விறக வச்சு அடுப்புல வச்சு சமைச்சு தருவாங்க, எவ்வளவு ருசி, எவ்வளவு டேஸ்ட் ஆயிருக்கும். ஏன்? அவங்களோட அமல், அவங்களோட அந்த சஹஜ் தொழுக, அவங்களுடைய அந்த சுபஹ் தொழுக, அதற்கு பின்னால செய்யற திக்ர், அதற்கு பின்னால் அவர்கள் ஓதுற குர்ஆன். இப்ப கூட நிறைய சகோதரர்கள் ஜமாத்துல போறாங்க, அவர்கள் முழுக்க முழுக்க மஸ்ஜித்ல தான் இருக்கிறாங்க, அவர்கள் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு டேஸ்ட் ஆயிருக்கு. அவங்க எல்லாம் செஃப்மார் அல்ல, அவங்க எல்லாம் படித்த சமையல்காரர்கள் அல்ல. ஆனால் அங்க மஸ்ஜிதுடன் அமலுடன் ஐபாதத்துடன் இணைந்து அவர்கள் சமைக்கிறாங்க. அந்த அமல் ஐபாதத்துடைய அசர் நிச்சயமாக அவர்கள் சமைத்த உணவுல ஏற்படத்தான் செய்யும். அதனால தான் நாங்க சொல்ல வாரோம், எப்பயாவது ஒரு ஆசைக்கு வெளியிலிருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா பரவாயில்லை. ஆனா இப்ப சர்வ சாதாரணமாக எங்களை பெண்மணிகளும் சோம்பேறிகள் ஆகிட்டாங்க. எல்லாமே வந்துருச்சு, எங்களுக்கு என்னென்ன சமைப்பதற்கு தேவையா அத்தனையும் எங்களை வீட்டுல இருக்குது. ஆனா இப்படியும் கிழமையில ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் நாங்களே பெருமையா சொல்ற எங்களோட மகன் ரைஸ் சாப்பிட மாட்டாரு, அவரு அதாவது பிஸ்ஸா தான், அவருக்கு பன் தான், அவருக்கு அதுதான் பிடிக்கும், அவருக்கு இது பிடிக்காது. நாங்க பழக்கி விட்டது சின்னத்தை எப்படி எங்களை உம்மமான எங்களை பழக்கினாங்க, எங்களை தந்தைமான எங்களை எப்படி பழக்கினாங்க, எங்களை பிள்ளைகளை நாங்க பழக்கிற மாதிரி தான் அவர்கள் வளருவாங்க. நான் கூடாது என்று சொல்லல, ஆனால் அங்கே சமைக்கிற அந்த செஃப்மார் அவர் முஸ்லீமா நுன் முஸ்லீமா, முஸ்லீம் என்றா சிறுநீர் கடிச்சு சுத்தம் செஞ்சிருப்பாரா, அவர் பஜ்ரி தொழுதிருப்பாரா, இஷா தொழுதிருப்பாரா, வேலை செஞ்சு நைட் பூரா ட்ரிங்க்ஸ் அடித்து விட்டு மதுபானத்தை அறிந்து விட்டு வேற தவறான வேலைகளை செய்து விட்டு அவர் வந்து சமைத்தால் அந்த உணவுல பரக்கத் எப்படி ஏற்படும்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மிக முக்கியமான ஒரு அறிஞர், அவரிடத்துல படித்தவர் தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு தடவை தன்னுடைய உஸ்தாத பார்க்க மாணவர் வருகிறார் வீட்டுக்கு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மாணவராக இருந்தாலும் பெரிய இமாம். இமாம் அவர்களை பற்றி அடிக்கடி தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, இமாம் அஹ்மது இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று. அவர் வாழ்ந்த சந்தோஷமா பிள்ளைகள் எதிர்பார்த்தாங்க. வீட்டுக்கு வந்தவுடன் தனியான ஒரு அறை, அந்த அறைக்குள்ள இரவு சாப்பாடு, அவர் தஹஜ்ஜுத் எழும்பினா தொழுவதற்குரிய முசல்லா, வுது செய்வதற்குரிய கேத்தல்ல தண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் ரூமுக்கு போனாரு. இவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப காலையில இமாம் அவர்கள் எழும்பி பஜ்ருக்கு மஸ்ஜிது போனாங்க. அந்த வீட்டுக்குள்ள இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய பிள்ளைகள் உள்ள போய் பார்த்தா சாப்பாடு எல்லாம் ஃபுல்லா வலிச்சு சாப்பிட்டு இருந்தாரு. முசல்லாவை யூஸ் பண்ணி இல்ல, அங்க வைத்த கேத்தல் உள்ள தண்ணி எடுத்ததே இல்ல, பாவிச்சே இல்ல. இப்ப வாப்பாவிட்ட வந்து பிள்ளைகள் சொன்னாங்க, வாப்பா உங்களோட மாணவர் உங்களோட இந்த இமாம பத்தி நீங்க இவ்வளவு பேசினீங்களே, நாங்க வச்ச சாப்பாடு கூடுதலா வச்சோம், எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டு இருக்கிறாரு, ஆனா முசல்லாவை வெறிச்சியும் இல்ல, அந்த கேத்தல் இருந்த தண்ணியை பாவிச்சும் இல்லையே என்று சொன்ன நேரத்துல இமாம் அவர்களே சொன்னாங்க, சரி இந்த மாணவர் தானே, கேட்டு பார்ப்போம் உண்டு. அஹமத்ல கேட்டாங்க, அஹமத் எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சந்தேகம் சொன்னாங்க. இமாம் அவர்களே அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். நான் நேற்று உட வீட்டுக்கு வந்து உட வீட்டுல வைத்திருந்த அந்த உணவை உட்கொள்ள ஆரம்பித்த உடனேயே என்னமோ ஒரு வகையான ஒரு ஒளி, ஒரு வகையான ஒரு பிரகாச மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இது ஹலாலான ஒரு சுத்தமான உணவு, அது அவ்வளவு எனக்கு அதனால ஒரு வகையான ஃபீலிங், ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான உணவு எப்ப கிடைக்குமோ தெரியாது என்று நான் முழுசா சாப்பிட்டேன். அந்த உணவு உண்டதற்கு பின்னால நூற்றுக்கணக்கான குரானுடைய ஆயத்துகளுக்கு எனக்கு விளக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. நபியுடைய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள்ல சந்தேகமானது எனக்கு தெளிவாக ஆரம்பிச்சிச்சு. அதனால முழு இரவும் நான் தூங்கல, அதனால எனக்கு கேத்தல்ல வைத்த தண்ணி எனக்கு தேவைப்படல. தஹஜ்ஜுத்துல யோசிச்சேன், ஆனா நான் யோசிச்சேன் ரெண்டக்கா தொழுவதை விட ஒரு பாடத்தை படிப்பது இன்னும் சிறந்தது. அதனால சுபஹு வரைக்கும் நான் விழித்திருந்தேன், எனக்கு தூக்கம் போகல, உபு முறியல்ல, அதோட போய் நான் மச்சிதர தொழுதேன். இது இமாம்களுடைய படிப்பினைக்குரிய வரலாறுகள். நல்லவ உணவ உண்டா நல்ல அமல்கள் செய்யற ஆசை வரும், ஆர்வம் வரும். அதனால நான் எதை சொல்ல வரேன் என்று சொன்ன, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் எங்களோட பிள்ளைகள், ஆண் பெண் பிள்ளைகள், எங்களோட மனைவிமார்களுக்கு நாங்க வாங்கி கொடுக்கிற உணவும் அது நூற்றுக்கு நூறு. அந்த ரெஸ்டாரண்ட்காரர் அவரும் தொழுகிறாரு, வேலை செய்வர்களும் தொழுகிறாங்க, ஹலால் ஹலால் ஹராம் பேருதலாக இருக்கிறாங்க, நல்லவர்களாக இருக்கிறாங்க. தாராளம் நான் எதை சொல்ல வாரேன்டா, பிள்ளைகள் நல்லவர்களாக வளரணும் என்றா இது போன்ற வேலைகளை செய்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நல்லவர்களாக வருவாங்க. அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பங்குடைய மன்னிப்பாயாக. விசேஷமாக பெலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக. சீக்கிரமாக அங்கே போர் நிறுத்தம் ஏற்படணும் யாழ்லா, அங்கே அமைதியான சூழல் ஏற்படணும் யாழ்லா. அதே மாதிரி வளர்ற எங்கட மனைவி எங்கட பிள்ளைகளின் மூலமாக தன் குளிர்ச்சியை தருவாயாக. அவர்களை நல்லவர்களாக சாலிஹீன்களாக ஆக்கி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.